கரு அங்கடன் ராமநாதன் மெட்டுமா வினாடி விசாய்.
நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே. இந்த 2022க்கான வரவு செலவு திட்டத்தின் போது விவாதத்தின் போது பேச கிடைத்தமைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2022க்கான வரவு செலவு திட்டம் வருகின்ற வேளை ஒரு உண்மையிலேயே மக்கள் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடங்கியது 2019 ஏப்ரல் குண்டுவெடிப்பு காலகட்டத்தில் எங்களுடைய சுற்றுலாத்துறைக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு இழுக்கு வந்தது. அதற்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத கொரோனா, அது முதல் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை என உலகம் எங்கும் இலங்கையும் விதிவிலக்கு இல்லை. அதுல எங்களுடைய சுகாதாரத்துறைக்கும் எங்களுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பாரிய நெருக்கடி. அதற்கு பிறகு அதை மீண்டு வருவதற்கு எங்களுக்கு தேவைப்பட்டது தடுப்பூசி, அதற்கு தேவைப்பட்டது டாலர். அதுக்கு முதல் கட்டமாக முதல் தடுப்பூசி, இரண்டாவது தடுப்பூசி, இன்று பூஸ்டர் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி எங்களுடைய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிக விலைவாசி. இன்றைக்கு தட்டுப்பாடு பதுக்கல், ஆனால் இன்றைக்கு அது இலங்கை மட்டுமல்ல, எங்களுடைய யாழ் மாவட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகமெங்கும் இன்றைக்கு உணவு பற்றாக்குறை ஒன்று காணப்படுகிறது. அதனால் எங்களுடைய மக்களும் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுக்கான பல தீர்வுகளை இந்த வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கிறார்கள். நானும் நம்புகின்றேன் இதுக்கு பல தீர்வுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. நான் நம்புகின்றேன் முதல் முதலாக இந்த பல சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு மக்களுக்கு மேலும் ஒரு சுமையை கொடுக்காமல் இருப்பதே முதல் தீர்வாக அமையுது. ஏனென்றால் வளமையான வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது மொத்த மக்களிடம் இருந்து பணத்தை வருமானமாக எடுத்து அது மறுபடியும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு வரவு செலவு திட்டம் ஊடாக கொடுப்பது சகஜம். ஆனால் இந்த முறை ஒரு ஒரு சொற்ப நபர்களிடம் இருந்து நிதியை எடுத்து இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் அபிவிருத்தி திட்டங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நான் நினைக்கின்றேன் மக்களுடைய வலியை அறிந்து, மக்களுடைய சுமையை அறிந்து நடக்கப்பட்ட ஒரு வேலை திட்டமாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு அதிக விலை வாய்ப்புகள், விலைவாசிகள் இருக்கிறது, உற்பத்தி தடைகள் இருக்கு, அதாவது பதுக்கல்கள் இருக்கிறது, தட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கான உடனடி தீர்வுகள் இல்லை, ஆனால் அதுக்கான நீண்டகால தீர்வு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்கும் போது, இன்றைக்கு இந்த மோனோபோலி என்ற விடயத்தை இல்லாமலாக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய விலை பொருட்களுடைய விலைகள் குறைவதற்கான முழுமையான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த வரவு செலவு திட்டத்தை உண்மையாகவே நான் ஒரு புரட்சிகரமான சுதந்திரத்துக்கு பிறகு வந்த ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கிறேன். அதாவது கிராமிய அபிவிருத்தியில் அதிக அக்கறையும் கொண்டு, உள்ளூர் உற்பத்தியில் அதிக அக்கறை கொண்டு, இன்றைக்கு ஒரு சாத்தியமாக கூடிய ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வரவு செலவு திட்டம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எது நடைமுறை சாத்தியமோ அதை ஒரு வரவு செலவு திட்டமாக ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு சுபீட்சத்தின் நோக்கு என்ற கொள்கை அமைய, கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அனுபவத்தையும் உள்ளடக்கி கௌரவ நிதியமைச்சர் இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன எங்களுடைய மக்களுக்கு நன்மை இருக்கின்றதை பேசுறதுக்கு முதல், கடந்த 1.5 வருடம் எங்களுடைய மக்களுக்கு இந்த அரசாங்கமும் நாங்களும் என்ன செய்திருக்கின்றோம் என்றதை ஒரு சின்ன ஞாபகம் ஊற்ற ஒரு வேலை திட்டத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கடந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்த உடனேயே முதல் கட்டமாக 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கிராமத்துக்கும், சபரி கமக்கென்று நிறைவான கிராமம் என்று சொல்லி முதல் கட்டமாக கிராமத்தினுடைய நீண்டகால தேவையை பூர்த்தி செய்வதற்கு, அது பாதையாக இருக்கட்டும், குளங்களாக இருக்கட்டும், விவசாய கிணறுகளாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்டது. இந்த 1.5 வருடத்துக்குள் வீடுகள் மட்டும் யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3100க்கும் மேற்பட்ட வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வறுமையில் இருப்பவர்களுக்கு. அதை தாண்டி இன்றைக்கு பாடசாலை, தேசிய பாடசாலைகள், கிட்டத்தட்ட 26 தேசிய பாடசாலைகளை யாழ் மாவட்டத்தில் ஒரே தடவையில் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் ஒவ்வொரு பிரதேச செயல வாரியாக 3 தேசிய பாடசாலைகள். இன்றைக்கு இது எங்களுடைய பிரதேசத்தில் கல்வி வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற வேளையில இந்த தரம் உயர்த்தல் எங்களுடைய கல்வியில் மறுபடியும் முதலிடத்துக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கிறது. இது எங்களுடைய இந்த பாடசாலை சமூகங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை. எங்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அந்த பாடசாலைகளுடைய பழைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க நீளகால கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுடைய பிரதேசங்களில் இருந்திருக்கிறது. அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு நீண்ட கால தீர்வு, அதாவது இன்றைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் தண்ணீரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த வேளையில இந்த அரசாங்கம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுக்கான ஒரு நீர் சுற்றுகரிப்பு இயந்திரத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 24,000 மீட்டர் கியூப் தண்ணீர் 3,00,000 மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, 50% மக்களுக்கு 2023 கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வை வைத்திருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு வேலை வாய்ப்புல 1,000,000 பட்டதாரிகள், ஓலெவல் சித்த முடியாதவர்களாக 100,000 வேலை வாய்ப்புகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் முதல் கட்டமாக. அதை தாண்டி இன்றைக்கு தனியார் துறைகளிலையும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஊக்குவிப்பு நடந்தாலும் இந்த கோவிட் காலகட்டத்தில் அது முழுமையாக சாத்தியம் அடையல. ஆனாலும் இந்த நேரம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உலக ரீதியில வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளோ தனியார் துறையில வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நீக்கப்படவில்லை. சமுர்தி என்ற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு உற்பத்தி கிராமங்கள் யாழ் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 16 உற்பத்தி கிராமங்கள், இன்றைக்கு கருவாடு உற்பத்தி கிராமமாக இருக்கட்டும், நல்லெண்ணெய் உற்பத்தி கிராமமாக இருக்கட்டும், இன்றைக்கு பெட்டிக் உற்பத்தி கிராமமாக இருக்கட்டும், இன்றைக்கு பால் உற்பத்தி கிராமங்களாக இருக்கட்டும், பல கிராம உற்பத்தி கிராமங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. அதே நேரம் ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுகளிலையும் கிட்டத்தட்ட 20 இளைஞர் யுவதிகள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு சுயதொழில் ஊக்குவிப்பு, வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வேலை திட்டங்கள். அதே நேரம் இந்த நாட்டில் உள்ள 100 புதிதாக ஏற்படுத்தப்பட்ட திட்டம், 100 பல்பரிமாண நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு, அதுல யாழ் மாவட்டத்தில் மட்டும் 6 நகரங்கள், சாவச்சேரி, கொடிகாமம், நாவக்குழி, அதே நேரம் மருதநாமடம், வேலனை, நெல்லியடி போன்ற நகரங்களை பல்பரிமாண நகரங்களாக தரம் உயர்த்தி அதில் இருக்கின்ற நுகர்வோர்களுக்கும் இன்றைக்கு அந்த வியாபாரிகளுக்கும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது நோக்கம். அதே நேரம் 30 விளையாட்டு மைதானங்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 885 லட்சம் ரூபாய்க்கு விளையாட்டு மைதானங்கள் புனரமைக்கப்படுகிறது. அதுக்கு நாங்கள் கௌரவ அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறையினர் வழி தவறி போறதுக்கு போதை வசதி, இன்றைக்கு அதே நேரம் அருவா கலாச்சாரம் என்று போற கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்களை மறுபடியும் கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு. அதே நேரம் வவுனியா கேம்பஸ் ஆக இருந்த ஒரு இடத்தை இன்றைக்கு வவுனியா பல்கலைக்கழகமாக இந்த அரசு தரம் உயர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு விவசாய குளங்கள் ஏராளம், அதாவது நாடு முழுவதும் 5,000 குளங்கள், அதுல யாழ் மாவட்டத்திலையும் அதுக்கான ஒரு பங்கு பெரிய பாரிய குளங்கள் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது விவசாய தேவையை பூர்த்தி செய்வதற்கு. பாதைகள் சொல்லவே தேவையில்லை, வீதிகள் ஏராளம் புனரமைக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக நீண்ட கால கோரிக்கையா இருந்த யாழ்ப்பாண மானிப்பாய் வீதி, வல்வெட்டித்துறை உடுப்பட்டி வீதி, இன்றைக்கு புத்தூர் கந்தரோடை வீதி என்ற போன்ற நீண்ட கால கோரிக்கைகள், அதே நேரம் மாகாண சபை வீதிகள், இன்றைக்கு கிராமிய வீதிகள் என்ற ஏராளமாக போடப்பட்டுக் கொண்டு வருகிறது. அதை தாண்டி முன்னேற்றமான ஒரு நடவடிக்கை இன்றைக்கு எங்களுடைய நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் சாத்தியமாக இருக்கிறது. இதையும் தாண்டி இன்றைக்கு தடுப்பூசிகள், முதல் தடுப்பூசி, இரண்டாவது தடுப்பூசி என்று சொல்லி இப்ப 3வது பூஸ்டர் தடுப்பூசிகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அளவு அனைத்தும் சாத்தியமாக இருக்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில, அதாவது கொரோனாவினுடைய தாக்கம் உலகமெங்கும் தாக்கப்பட்டிருக்கிற நிலையில, பணம் பொருளாதார நெருக்கடி வந்திருக்கிற நிலைமையில இந்த அளவு பாரி அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்பட்டிருக்கிறோம். அதுல எங்களுடைய எதிர்கட்சியினர் சொல்லினா இன்னைக்கு பாரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிற நேரம் நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன், அதாவது சிறுபான்மையினருக்கான ஆட்சி என்று சொல்லப்பட்ட இந்த நல்லாட்சி காலகட்டத்தில் இதுல ஒரு கால் பங்கை கூட அவர்களுடைய 5 வருஷத்துல செய்ய முடியல என்றதை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான ஒரு வேலை திட்டமாக நான் பார்க்கறது எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் ஒதுக்கியிருக்கிற நிதி வந்து 85,000 மில்லியன் ரூபாய்கள், கிட்டத்தட்ட 85 பில்லியன் ரூபாய் கிராம அபிவிருத்திக்கு, அதாவது பிரதேச அபிவிருத்திக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எதிர்கட்சியிலிருந்து சொல்ல குற்ற வைக்கிற குற்றஞ்சாட்டு இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்கள்ல, அதாவது வடக்கு கிழக்குல ஒதுக்கப்பட்டிருக்க நிதி பத்தாது என்று. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 2019 மாத்தறை மாவட்டத்தில் விழுந்த வாக்குகள் 374,481, ஆனால் அதே யாழ் மாவட்டத்தில் விழுந்த வாக்குகள் 23,261. வாக்குகள்ல வித்தியாசம் இருந்தாலும் நிதி ஒதுக்கீட்டுல வித்தியாசம் இல்லை என்றதை அடிச்சு சொல்ல முடியும். ஏனென்றால் இன்னைக்கு 14,021 கிராம சபை பிரிவுக்கும் சரி சமமான ஒதுக்கீடு 30 லட்சம் ரூபாய். அது அரசியல் ரீதியாக இல்ல, கடந்த காலத்துல கம்பேரலி என்று சொல்லி அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அரசியல்வாதிகள் தீர்மானித்திருந்தாலும் இந்த முறை மக்களால தீர்மானிக்கப்பட்டு மக்கள் முன்னுரிமைப்படுத்தி அவர்களுடைய தேவைகள்ல 40% வாழ்வாதாரமாகவும், 40% உட்கட்டமைப்புக்காகவும், 10% அழகுபடுத்தலுக்காகவும், 10% சூழல் சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்க. இந்த வேலை திட்டம் ஒரு அற்புதமான வேலை திட்டம். பல நாடுகள் இதை நடைமுறைப்படுத்தி இதை வெற்றிகரமாக ஆக்கியிருக்கிறார்கள். கொரியா போன்ற நாடுகள்ல இதை மிகப்பெரிய ஒரு வெற்றியா, நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு அடிக்கல்லாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கௌரவ முதல நிதியமைச்சருடைய இந்த திட்டத்தை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில், எங்களுடைய மாவட்டம் அதில் முழுமையான பயன் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் ஒவ்வொரு கிராம சபை பிரிவாக இந்த வேலை திட்டத்தை இந்த தெரிவுகளின் போது போனேன். அதாவது யாழ் மாவட்டத்தில் 435 கிராம சபை பிரிவுகள் இருக்கிறது. 18 நாட்களில் 216 மணித்தியாலம் செலவழித்து கிட்டத்தட்ட 3,000 கிலோமீட்டர் போய் 15 பிரதேச செயலகத்திலேயும் 435 கிராம சபை பிரிவுகளையும் கிட்டத்தட்ட 1,300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்கள், கிட்டத்தட்ட 3,000க்கும் மேற்பட்ட வேலை திட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்களுடைய வெற்றியில எங்களுடைய கிராம சேவர் பிரிவில் வரக்கூடிய மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அதே நேரம் இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தி GDP அதிகரிக்கும். அதே நேரம் இன்றைக்கு இந்த உட்கட்டமைப்புக்கு செலவழிக்கிற வேலை திட்டங்கள்ல பாரிய அளவு கிராமத்தில் உள்ள பாடசாலைகள், முன் பள்ளிகள், அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஹியூமன் கேபிட்டல், அதாவது மனித மூலதனம் என்று சொல்ற ஒரு விடயத்துல இன்றைக்கு இலங்கை முன்னுக்கு நின்றாலும் யாழ்மா, அதாவது வட மாகாணம், கிழக்கு மாகாணம் இன்னுமே பின்னுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த செலவு, இந்த அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக மறுபடியும் இந்த மனித மூலதனத்தை எங்களுடைய மாவட்டங்களிலும் எங்களுடைய பிரதேசங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இன்னைக்கு பின்தங்கிய கிராமங்கள் இதன் ஊடாக மற்ற கிராமங்களுக்கு ஒப்பிட்ட நிலைமைக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக அமைகிறது. அதையும் தாண்டி இன்னும் 40 லட்சம் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும், அதாவது எந்த கட்சியிலாவது வென்ற பிரதேசபை உறுப்பினர்களுக்கு அந்த வட்டாரங்களுக்கு மக்களுக்காக இந்த அரசாங்கம் கட்சி பேதமின்றி நிதிகளை ஒதுக்கி இருக்கிறது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய. அதையும் தாண்டி ஒவ்வொரு பிரதேச அபிவிருத்திக்காகவும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரதேசங்களுக்கு தேவைப்படுகிற நீண்ட கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும். இன்றைக்கு இன்னும் ஒரு விடயம், இந்த பிரதேச அபிவிருத்தியில நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்களுடைய வீதிகள் கிட்டத்தட்ட 253 பில்லியன் இந்த வீதிகளுக்கு போடப்பட்டிருக்கிறது. பலருடைய குற்றச்சாட்டு, அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுடைய குற்றச்சாட்டு, இன்றைக்கு ஏன் இந்த வீதிகளுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சொல்ல போனால் இன்றைக்கு ஏன் வீதிகளை சாப்பிட முடியுமான்னு கூட கேட்கிறார்கள். ஆனால் நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன், எங்களுடைய பிரதேசங்கள்ல, கிரியாழ்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்கள்ல வீதிகள் இருக்கிறது, அதாவது 50-60 வருடமா போட்ட எந்த ஒரு அடையாளமே இல்லாத ஒரு வீதி இடங்கள். அதாவது ஒரு சில இடங்கள்ல பார்க்கும் போது வறுமைக்கு அடையாளமாக வீதிகள் இல்லாத கிராமங்கள் ஒரு அடையாளமாக அமையுது. அப்ப ஏன் இந்த வீதிகளை போட வேண்டும் என்று கேட்டால், இன்றைக்கு நாங்கள் அந்த கிராமத்துடன் ஒரு உரையாடல் என்று சொல்லி கௌரவ நிதியமைச்சருடைய வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமமாக போகும்போது அந்த கிராம மக்கள் கேட்கிறார், தங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியையும் வீதிக்கு போட முடியுமாண்டா. அப்ப நாங்கள் சொல்றோம், இல்லை இல்லை, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே, நாங்கள் நிதி வீதிகளுக்கு வேறையாக நிதிகள் ஒதுக்கி தர மாட்டோம். ஏன் கேட்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதற்கு மிதிக்காம பாடசாலைக்கு போகணும். விவசாயிகள் கேட்கிறார்கள், தங்களுடைய வயல் நிலத்துக்கு போகணும். கடல் தொழிலாளர்கள் கேட்கிறார்கள், தங்களுடைய தொழிலை கடலுக்கு செய்வதற்கு நாங்கள் தங்களுக்கு ஒரு வீதி வேணும். ஆகவே இந்த வேலை திட்டங்களை நியாயமாக செய்தந்த எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரம் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு கிட்டடியில் வந்த மலைகள், அந்த மலையில வந்த வெள்ளம், அந்த வெள்ளத்துல சொல்லுகிறார்கள் இந்த வீதிகள் போடுவதால் தான் வெள்ளம் வருது என்று. ஆனால் இதுல நான் ஒரு வேடிக்கையான ஒரு விடயத்தை சொல்றேன் என்றால், இன்னைக்கு இந்த உள்ளூராட்சி அவர் மன்றங்களுடைய வேலை வந்து இந்த வீதிகளுக்கு இந்த வாய்க்கால்கள் இந்த தண்ணீர் ஓட்டங்களை சீர் செய்வதுதான் அவர்களுடைய வேலை. ஆனால் எங்களுடைய பிரதேசங்கள்ல இந்த உள்ளூராட்சிகள் இருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட. அப்ப இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்திருந்தால் இன்றைக்கு வெள்ளம் வந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய வேலையை ஒழுங்கா செய்யாதபடியால் இன்றைக்கு ஏராளமான வெள்ளம் வருது. அதனால இன்றைக்கு வீதி போடுவதால் வெள்ளம் வருது என்றதை குற்றமாக சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். யாழ்ப்பாண மாநகரம் கடந்த கிழமை பெய்த மழை உடனடியாக வழிந்து ஓடினது. ஏன்? இன்றைக்கு அவர்கள் இந்த வருட முன்பகுதியில் உண்மையிலேயே அக்கறை கொண்டு அதை துப்புரவாக்குவதற்கான பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்கள். தண்ணீர் ஓடியது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த நேரம் நான் அவர்களுக்கு எங்களுடைய மக்களின் சார்பில் மாநகர சபைக்கும் முதல்வருக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் அந்த அங்கு வேலை செய்த கள பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை மாதிரி அனைத்து உள்ளூராட்சிகளும் வேலை செய்தால் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசங்கள் மேலும் அபிவிருத்தி கிடையும், வெள்ளங்களும் போகும், மக்களுக்கான வீதிகளும் கிடைக்கும் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எல்லாரும் வைப்பினம். அதாவது தமிழ் கட்சிகள் அதிகமாக வைக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்றால், அரசாங்கத்துடைய வேலை அபிவிருத்தி செய்வதுதானே, அதை என்னத்துக்கு ஆளுங்கட்சியில் இவர்கள் இணைந்து கொண்டு இந்த வேலை திட்டத்தை செய்ய போறார்கள் என்று. ஆனால் நான் கேட்கிறேன், அப்படி இந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் அடுக்கு அடுக்காக சொன்னோம், அதை ஏன் அவர்கள் நல்லாட்சியில் இருக்கும் போது அதை செய்யவில்லை? அப்ப ஏன் நல்லாட்சி அரசாங்கம் அதை செய்யவில்லை? அப்ப என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் செய்தது வெறுமனே கம்பெரலிய, அதாவது தங்களுடைய விருப்பு வாக்கை எப்படி அதிகரிக்க முடியும் என்ற வேலை திட்டங்கள்ல மட்டும்தான் அக்கறித்தார்களே ஒழிய தங்களுடைய சமூகத்தை, தங்களுடைய மாவட்டத்தை, தங்களுடைய நாட்டை எப்படி முன்னேற்றுவதில் அக்கறை கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கு உண்மையில அது உதாரணம் சொல்ல முடியும். நல்லாட்சியில் ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 10,000,00,000 1,000,000,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டது யாழ்ப்பாண கச்சேரி ஊடாக கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு. அதாவது ஒரு அரிசி ஆலை அமைக்க, ஒரு போட் இது செய்ய, அதே நேரம் ஒரு வாழை பொரியல் ஒரு ஒரு அமைக்க ஒரு உருவாக்கப்பட்டது. ஆனால் அது அனைத்துமே ஃபெயிலியர். இன்றைக்கு காசு அலக்கேட் பண்ண ஒதுக்கப்பட்டது, அந்த காசு செலவழிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த காசினுடைய அந்த ப்ரொஜெக்டினுடைய வெற்றி எங்கும் இல்லை. சொல்லுங்க, என்னுடைய நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது.
நான் உங்களை தடை இல்ல, உண்மையில நீங்க அபிவிருத்தி சம்பந்தமா பேசுற விஷயத்த நான் குறுக்கிட விரும்பல. இப்ப நல்லாட்சி அரசாங்கத்துல தவறுகள் நடந்திருக்கு சொல்ற அதே நேரத்துல இந்த முறை இந்த அரசாங்கத்திலையும் இந்த அபிவிருத்தி சம்பந்தமாக கூடப்படுற கூட்டங்கள்லாம் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படுறேன்.
அது மற்ற மாவட்டங்களை பற்றி என்னென்னு தெரியல. யாழ் மாவட்டத்தில் நாங்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்துதான் எங்களுடைய வேலை திட்டத்தை செய்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய அபிவிருத்தி நான் நம்புறோம். நாங்கள் தனியே ஒரு ஆளால் செய்ய முடியாது. இந்த அரசாங்கம் வெறுமனே தனியே செய்ய முடியாது. இந்த அனைவரையும் இழுத்துத்தான் செய்ய உள்வாங்கித்தான் செய்ய வேணும்ன்றதை நாங்கள் வலுக்கு தெளிவாக இருக்கிறோம். இந்த நான் சொன்னதை போல இந்த 1,000,000,000 கோஆபரேட்டிவ் செக்டருக்கு கொடுக்கப்பட்ட யாழ்ப்பாண கச்சேரியால் கொடுக்கப்பட்ட நிதி முழுமையாக அநியாயமாக்கப்பட்டு இன்றைக்கு திட்டம் இல்லை. இந்த திட்டத்தால் மக்களுக்கு பயன் அல்ல. இன்றைக்கு அதுல பெரிய ஊழல் ஏற்பட்டு இன்றைக்கு 1,000,000,000 ரூபாய், அதாவது 10,000,00,000 ரூபாய் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆர்பிசி பிளான் என்று சொல்லி வந்த நிதியும் பெரிய ஊழல்ல சிக்கி இன்றைக்கு அந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களுக்கான திட்டம் இல்லை. இப்படியான வேலை திட்டங்கள் தான் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறதையும் இந்த நேரம் சொல்லிக்கொண்டு இந்த வரவு திட்டத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை நான் திட்ட தெளிவாக சொல்லணும். கடைசியாக, அதாவது இந்த அரசாங்கம் யார் யார் எல்லாம் தங்களுக்கு உதவ தாங்கள் முன்வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த அரசாங்கம் மேலும் உதவ தயாராக இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆகவே எல்லோரும் ஓரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்காமல் எங்களுடைய மக்களுடைய வீழ்ச்சியை, எங்களுடைய பிரதேசத்தினுடைய வீழ்ச்சியை, எங்களுடைய நாட்டினுடைய வீழ்ச்சியை பார்க்காமல் நாங்கள் அனைவரும் இந்த பிரதேச இந்த வரவு செலவு திட்டத்துக்கு வருகின்ற நல்ல திட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்ப முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த எங்களுடைய நிதியமைச்சர் கௌரவ பசில் ராஜபக்ஷ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சப்ரதி சபாநாயகர்களே,
ஸ்துதி. கரூர் நொஹார்த்த லிங்கம் மந்திரிட்டுமா வினாடி விசாய்.
கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கையினுடைய சுதந்திரத்தின் பின்னரான 76வது வரவு செலவு திட்டமாக, அதேவேளை இந்த புதிய அரசாங்கத்தினுடைய 2வது வரவு செலவு திட்டமாக அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாம் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னர் பேசிய கௌரவ உறுப்பினர் அங்கஜன் அவர்கள் யாழ் மாவட்டத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக, அதேபோல் ஏனைய மாவட்டங்களிலே ஏனைய உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒத்துழைக்கின்றார்களோ இல்லையோ என்று தெரியாத என்று கூறியிருந்தீர்கள். வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மாவட்ட செயலகங்களில் அல்லது பிரதேச செயலகங்களிலே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அங்குள்ள அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாகவோ ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவோ எந்தவித ஆலோசனைகளும் நடத்தப்படுவதில்லை. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை தவிர, மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களை தவிர, அல்லது பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை தவிர அங்கு வேறு எந்த கூட்டங்களிலேயும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. அங்குள்ள இணைத் தலைவர்கள், குழு மாவட்ட அல்லது பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் தன்னிச்சையாக தாங்களவே முடிவெடுத்து அரச அதிகாரிகளை நாங்கள் கலந்து கொள்ளாத மாதிரியான செயற்பாடுகளை செய்து அபிவிருத்தி விடயங்களிலே மக்களால் அதிகப்படியான ஆதரவுடன் தெரிவு செய்யப்பட்ட தமிழ்த் தேசிய, குறிப்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்ட மக்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு, அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுவதற்கு தடையாக இருப்பதோடு அதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் வழங்க மறுக்கின்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாடு வரலாற்றில் என்றுமில்லாத பொருளாதார சுமைக்குள், பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விடுபட மீட்சியடைய முடியாத அளவுக்கு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுவிட்டன. எந்த கடவுளாலும் இந்த கதவுகள் திறக்கப்பட முடியாத அளவுக்கு இறுக மூடப்பட்டுவிட்டன. அதிசயமான மாற்றங்கள் நிகழ்ந்தாலே தவிர இந்த நாட்டை மீட்டெடுப்பு என்பது இயலாத விடயமாகத்தான் தென்படுகின்றது. இந்த நாடு இன்று இருண்ட யுகத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக வரவு செலவு திட்டத்திற்கு முன்பாக சாமானிய பாமர மக்கள் ஏதாவது சலுகைகள் வழங்கப்படுமா, பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுமா, சம்பள அதிகரிப்பு கிடைக்குமா, இப்படி பல எதிர்பார்ப்புகளுடனேயே காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று அவர்களின் எண்ணங்களில் மண்ணை தூவிவிட்டு ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த பட்ஜெட்டை ஆதரித்து பேசுவதற்கோ அல்லது ஆதரித்து வாக்களிக்கவோ முடியாத அளவுக்குத்தான் நீங்கள் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்துள்ளீர்கள். ஆதரவு தெரிவித்துவிட்டு எங்கள் மாவட்டங்களுக்கு செல்ல முடியாது, மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கற்களாலும் பொல்லுகளாலும் அடித்து துரத்துவார்கள். ஆதரவு கேட்டதற்கான கேட்டு வழங்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தை நீங்கள் தயாரிக்கவில்லை. நடைமுறைக்கு ஒத்துவராத சாதாரண அறிக்கை ஒன்றையே இந்த வரவு செலவு திட்டத்தில் வெளியிட்டிருக்கின்றீர்கள். இன்று இந்த நாடு மிக மோசமான அரசியல், பொருளாதார, சமூக நெருக்கடிக்குள் புதையுண்டு போய்கொண்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாக தீர்க்கப்படாத, முடிவுறுத்தப்படாத சிறுபான்மை தேசிய இனத்தின் பிரச்சனைகள் விடயத்தில் கால இழுத்தடிப்பும் மெத்தனமான மௌன போக்கும் அரசியல் தீர்வுக்கான முற்றி புள்ளியிடலுக்கோ அரசின் ஆர்வத்தில் எமக்கான சந்தேகங்களை வலுவாக்கியே செல்கின்றன. தமிழ் மக்கள் எதற்காக ஆயுதம் தூக்கி போராடினர்கள், எதற்காக ரத்தம் சிந்தி போராடினர்கள், எதற்காக அத்தனை உயிர்ப்பலி தியாகங்களை செய்தார்கள், ஈழம் என்ற இந்த மண்ணிலே சுதந்திரமாக பாதுகாப்பாக விடுதலை பெற்ற ஒரு இனமாக எங்கள் சகோதர மக்கள் அனுபவிக்கின்ற அத்தனை உரிமைகளையும் நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. தெற்கில் உள்ள மக்களுக்கு பொருளாதார பிரச்சினை முக்கியப்படுத்துவது போல் வடகிழக்கில் பொருளாதார பிரச்சனையோடு அரசியல் பிரச்சனையே அதிக முக்கியமானதாகும். 2009 மே மாதம் முள்ளிவாய்க்கால் வரை நாம் இழந்தது அனைத்தும் அரசியல் காரணங்களுக்காகவே, அரசியல் விடுதலைக்காகவே, அரசியல் உரிமைக்காகவே. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பிரச்சனையை தீர்ப்பீர்கள் என்று நாம் எண்ணுவதற்கு, நம்பிக்கை கொள்வதற்கு ஆட்சி பீடம் ஏறும் எந்த அரசாங்கங்களுக்கும் சிங்கள தலைமைகளுக்கும் ஏன் முடியாமல் போகின்றது? தமிழர் தரப்புகளுடன், தமிழ் தலைமைகளுடன் எத்தனை ஒப்பந்தங்கள், எத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள்! 1956 பண்டா செல்வா ஒப்பந்தம், பின்னர் டட்லி செல்வா ஒப்பந்தம், இப்படியாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரை நாம் ஏமாற்றப்பட்ட வரலாறுகள் தான் தொடர்கின்றன. ஏமாற்ற கலையில் விற்பனர்களாக சிங்கள தலைமைகள் தலைவர்கள் காலத்துக்கு காலம் உருவாகி வந்தமையும் இந்த நாட்டின் சாபக்கேடுகளாகத்தான் இருக்கின்றன. இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு ஓரளவேனும் கவசமிட்ட தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் வடகிழக்கு என்பதை உலகிற்கு எடுத்து சொன்ன ஆயுத விடுதலை போராட்டத்தினுடாக கிடைத்த ஆரம்ப வெற்றி எனவும், அதனுடாக கிடைத்த 13வது திருத்த அரசியலமைப்பு சட்டம் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்காக பல தியாகங்களின் பின்னர் கிடைத்த ஆரம்ப புள்ளியாக ஏற்று செயற்பட்ட வரலாறு, பெரும்பான்மை பௌத்த மேலாதிக்க சிந்தனையாளர்களால், பெருந்தேசியவாத ஆட்சியாளர்களால் இன்று சவப்பட்டிகள் போட்டு ஆணி அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தில் 1978 ஒரு இனத்தின் நலனுக்காக மட்டும் பெரும்பான்மை இனத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சிறுபான்மை இன தலைவர்களினாலும் மக்களினதும் விருப்பு வெறுப்புகளை நிராகரித்து அவர்களின் எண்ணங்களை, அபிலாசைகளை, உணர்வுகளை உதறி தள்ளிவிட்டு எதேச்சாதாரியம் கொண்டுவரப்பட்ட சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையின் 2வது அரசியலமைப்பில் 13வது திருத்த சட்டமாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகள் சட்டம் இன்று கொள்ளி வைத்து எரிக்கும் நிலைக்கு இனமத கோலோச்சும் சிங்கள பௌத்த தலைவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். கடந்த நல்லாட்சி என்று கூறிய மைத்திரி ரணில் கூட்டரசாங்கம் தமிழ் மக்களை, தமிழ் தலைமைகளை ஏமாற்றி நாடகமாடி அரசியல் தீர்வு பாசாங்கு காட்டியதோ, அதை நம்பி நாம் ஏமாற்றப்பட்டோமோ, அதற்கு முந்தைய மகிந்தராச அரசாங்கம் தீர்வுக்காக 18 சுற்று பேச்சுக்கள் நடத்தி ஏமாற்றியதோ, அதே நிலையைத்தான் தற்போதைய மேலக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அவர்களும் தொடர நினைக்கின்றார். இந்தியாவுடன் நீங்கள் விளையாட வேண்டாம் என்று செல்வதற்கு நான் தயங்கவில்லை. இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் நினைத்த மாதிரி தூக்கி குப்பையில் போட முடியாது. இரு நாடுகளுக்கிடையிலான ஒரு ஒப்பந்தத்தின் விளைவாகத்தான் அரசியலமைப்பிலும் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இறைமை, தேசியம், நாட்டு நலன், நாட்டு பற்றி என மூச்சுக்கொரு தடவை முழங்கும் நீங்கள் இலங்கையில் உங்களின் அரசியலமைப்பை பேணுகிறீர்களா, மதிக்கின்றீர்களா? இலங்கை அரசியலமைப்பை முற்றாக பேணிக்காப்பே என்றல்லவா நீங்கள் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் எல்லோரும் சத்தியம் செய்து இந்த சபையில் இருக்கின்றீர்கள். இந்த அரசியலமைப்புக்குள்ளாதனே 13வதாக திருத்தப்பட்ட சட்டமும் இருக்கின்றது. அதை பேண ஏன் தயங்குகின்றீர்கள், தவறுகின்றீர்கள்? இது இந்த நாட்டுக்கும் இறைமைக்கும் நீங்கள் செய்யும் துரோகம், காட்டிக் கொடுப்பு என உங்களுக்கு தெரியவில்லையா? ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் இறுதி அமர்வில் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கி தேர்தல்களை நடத்துமாறு சகல நாடுகளும் ஒன்றிந்து இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு சாதகமாக தீர்மானம் நிறைவேற்றியதை மறந்துவிட்டீர்கள். அங்கே ஆம் என்று சொல்லி தப்பிவிட்டு இங்கு வந்து ஆணையத்தையும் அனைத்துலக நாடுகளையும் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். தூரத்து தண்ணி ஆபத்துக்கு உதவாது, அவசர தாகத்துக்கு உதவாது. எட்டி பார்த்தால் கிட்டிய தூரத்தில் தெரியும் இந்தியாவை நம்ப மறுக்கின்றீர்கள். இந்தியாவின் அரசியல் பொருளாதார ரீதியான ஆதரவின்றி இந்த நாட்டை நிவர்த்தி செய்ய முடியாது. இந்தியா ஒரு தடவை சொன்னால் அது 100 தடவைக்கு சொன்னதாக கருத முடியும். சிறுபான்மை கட்சிகள், சிறிய கட்சிகள் பழைய வீதாசார முறைமையின் கீழ் மேல் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என கோருகின்றன. இந்தியாவின் நிலைப்பாடும் அதுவே. சிறுபான்மை மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பூச்சியமாக்கும் ஜனநாயக அரசியல் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என இங்கு நான் கேட்டுக் கொள்கின்றேன். இருக்கின்ற சொற்ப அரசியல் உரிமைகளை, பிரதிநிதித்துவ உரிமைகளை இழக்க எமது மக்கள் தயாரில்லை. மாகாண சபை உள்ளூராட்சி தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த தவறி மக்களின் ஜனநாயக வாக்குரிமையை கடந்த ஆட்சியாளர்கள் பறித்ததன் விளைவாக மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ, அதே நிலைமை உங்களுக்கும் வருவதற்கு நாட்கள் செல்லாது. கைவிரல்களின் பேனாக்களின் புல்லடியல் பலம் 2015 உங்களுக்கு பாடத்தை தந்திருக்கும் என நம்புகின்றோம். எனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு, 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு, மாகாண சபைகள் முறைமைக்கு முழுமையான ஆதரவு வழங்கி இந்திய நாட்டுக்கு உங்களால் வழங்கக்கூடிய அதியுச்ச கௌரவத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கு ஏதுவாக உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நான் இங்கே கேட்டுக் கொள்கின்றேன். அரசியலமைப்பில் இருக்கின்ற மாகாண சபை சட்டங்களை அதிகாரங்களை மாகாண மக்கள் அனுபவிக்க கூடியதாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக முழுமையான அதிகாரங்களுடன் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளூடாக மக்களின் மாகாண சபை ஆட்சி செய்ய காலந்தாழ்த்தாது தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இங்கே நான் கோரிக்கை விடுகின்றேன். கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இன்று எதிர்வரும் 30ஆம் தேதி வரை ஒன்று கூடல்களுக்கு புதிதாக ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சியினர் கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்த இருப்பதாக எண்ணி, அதேபோல் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களாக நாளையிலிருந்து மாவீர தினம் வடகிழக்கு மெங்கும் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இவற்றை, இந்த போராட்டங்களை, இந்த ஒன்று கூடல்களை புதிய சட்டம் ஊடாக, வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக இங்கே மேற்கொண்டு இந்த பேரணிகளை, இந்த நினைவேந்தல்களை அடக்குவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாவீரர் நாள் நாளை தினம், மாவீரர் வாரம் நாளைய தினம் ஆரம்பமாகி 27ஆம் தேதி வரை வடகிழக்கிலே அவர்களுடைய, மாவீரர்களுடைய உறவுகள், எங்களுடைய தமிழ் மக்கள் இனத்திற்காக ரத்தம் சிந்திய எங்களுடைய உறவுகள் அதை அனுஷ்டிப்பதற்கு தயாராக இருக்கின்ற வேளையிலே நீதிமன்ற தடை உத்தரவுகள், வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு நீதிமன்றங்களும், அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இப்படியானவர்களுக்கும், அதேபோல் தமிழ் தேசியத்தின் பால் பற்றுறுதி கொண்ட தமிழ் தேச பற்றாளர்களுக்கும் இப்படியான நோட்டீஸ்கள் ஊடாக போலீஸ் நிலையங்களில் இருந்து அழைத்து சென்று அவர்களுக்கு இந்த தடை உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எதற்காக? நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய இழப்புகள், கோடிக்கணக்கான சொத்துழப்புகள், கோடிக்கணக்கான பெருமதியான போராளிகளினுடைய தியாகங்கள், இவற்றை அவர்களுடைய இழப்புக்காக ஒவ்வொரு தமிழனும் நாடெங்கிலும் உலக நாடுகள் முழுவதுமாக அவர்கள் அஞ்சலி செலுத்துகின்ற இந்த வாரத்திலே, இந்த நாட்களிலே திட்டமிட்டு இப்படியான ஒரு தடையை, கோவிட்-19 சுத்தறிக்கையை காட்டி தடை செய்கின்ற மிகவும் கேவலமான ஒரு அரசாட்சியை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இங்கே பல 10,000 அல்லது லட்சக்கணக்கான மக்கள் அன்று எதிர்க்கட்சியினால் கூட்டப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போது அவர்களுக்கு எந்தவித கோவிட் பிரச்சனைகளையும் ஏற்படவில்லை. ஆனால் வடகிழக்கிலே எங்களுடைய போராளிகளுக்கு, தியாகிகளுக்கு, தமிழ் தேசிய வீரர்களுக்கு, மாவீரர்களுக்கு அஞ்சல் செலுத்த புறப்படுகின்ற வேளையிலே இப்படியான தடைகளை போட்டு நீங்கள் முட்டுக்கட்டைகளை இடுகின்றீர்கள். கடந்த நேற்று முன்தினம் கூட ஆட்காட்டி வழியிலே மாவீரர் துயிலும் இல்லத்து, மன்னார் மாவட்டத்தின் ஆட்காட்டி வழியிலே மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய அங்கே அந்த பிரதான பொதுச்சுடர் ஏற்றி வைக்கின்ற அந்த பீடம் சில காடையர்களால் காட்டு மிராண்டித்தனமாக அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த நினைவு சின்னங்களை அழிப்பதனூடாக தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை அழித்து விடலாம் என்று இந்த அரசாங்கம் அல்லது பாதுகாப்பு தரப்பினரோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற காட்டி கொடுப்போரோ ஈடுபடுபவர்களே இருந்தால் அது ஒருபோதும் நடைபெறப்போவதில்லை. ஆகவே இந்த நாட்டிலே இன்று இந்த நாளிலே தான் எங்களுடைய, நாங்களும் ஒரு போராட்ட இயக்கத்தை பின்னணியிலே வந்தவர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய போராட்ட இயக்கத்தினுடைய முதல் களப்பலியாக வீரச்சாவை தழுவிக்கொண்ட எங்களுடைய தளபதி நிக்லஸ் அவர்கள் இதே ஆண்டு 36 வருடங்களுக்கு முன்பாக வீரமரணத்தை தழுவியதை நான் இந்த நேரத்திலே சபையிலே அவருக்கு என்னுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு, அதேவேளை நாங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்தாலும், எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த போராட்ட இயக்கங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இங்கே எங்களுடைய போராட்ட வரலாற்றிலே இந்த மண்ணுக்காக, எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மண்ணினுடைய விடுதலைக்காக, அரசியல் விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக, எங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடிய ஒவ்வொரு வீரர்களையும், ஒவ்வொரு போராளிகளையும், மடிந்த போராளிகளை, தமிழ் தேசிய வீரர்களை, மாவீரர்களை, தியாகிகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் அஞ்சலி செல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது, எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு தடை போடக்கூடாது என்று நான் உங்களை, இந்த அரசாங்கத்தை மீண்டும் வலியுறுத்தி கேட்க விரும்புகின்றேன். இன்று ஒரு நாடு ஒரு சட்டம் பற்றி பேசப்படுகின்றது. அதற்கென ஒரு ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ் பிரதிநிதிகள் இல்லை என்பதால் கண்துடைப்புக்காக மூவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாவம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அதை சட்ட ரீதியாக்கி நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த செயலணியின் நோக்கமாக இருந்தது. ஆரம்பத்தில் பல்வேறு தரப்புகளிலிருந்தும் எதிர்ப்பலைகள் வந்தவுடன் செயலணியின் வேலை முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதுதான் என முடிவெடுத்துள்ளார்கள். இந்த செயலணியின் தலைவர் யார்? காலகட்டத்தே ஞானசார தேரர், நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர், தண்டனை பெற்றவர், பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையானவர், இலங்கை சட்ட உருவாக்கத்திற்கு தலைமை வகிக்கப் போகின்றார் இவர். இந்த சின்னஞ்சிறிய நாட்டில் எத்தனை ஜனாதிபதி செயலணிகள் அமைக்கப்பட்டுள்ளன? COVID-19 ஒரு செயலணி, அதன் தலைவர் ஒரு ராணுவ தளபதி. கிழக்கில் தொல்பொருள் இடங்களை பாதுகாக்க ஜனாதிபதி செயலணி, அதன் தலைவர் எல்லாவல மெத்தானந்த தேரர் என்ற ஒரு பௌத்த பிக்கு. இயற்கை விவசாயத்துக்கு ஒரு செயலணி, பசுமை பொருளாதாரம், காலநிலை மாற்றத்துக்கு ஒரு செயலணி. இப்படி எத்தனை செயலணி ஜனாதிபதி செயலணிகள் அமைச்சர்களுக்கு தெரியுமா? எத்தனை செயலணிகள் இருக்கின்றன? அதன் தலைவர்கள் யார் என்று இந்த செயலணிகளால் நாட்டில் நடைபெற்ற மாற்றங்கள் என்னவென்று அறிக்கையிடப்படுகின்றனவா? இலங்கையின் இரண்டாவது அரசியலமைப்பு பௌத்தத்துக்கு மத முன்னுரிமை உறுதிப்படுத்துகின்றது, வியாபு ரீதியாக சட்ட ரீதியாக. இதற்கு ஒரு ஞானசாரர் தேவைப்படுகின்றார், பௌத்த மேலாதிக்க மேலாதிக்கத்தை இன்னும் இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கென நிபுணர் குழு, பாராளுமன்ற தெரிவுக்குழு இருக்க இன்னும் ஒரு குழு எதற்கு என்று நான் கேட்க விரும்புகின்றேன். புதிய அரசியலமைப்புக்கு சமாந்திரமாக புரிதொரு சட்ட அமைப்பை எதை சாதிக்கப் போகின்றது? தேவையற்ற தலையீடுகளை விபரீதங்களை தான் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி செயலணி மூலம் நாட்டு மக்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதே உண்மை. அரசின் முறையற்ற திட்டங்களால் இன்று நிதி இழப்புகள், நிதி நெருக்கடிகளுக்குள் நாடு அதல பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. 2003 திறக்கப்பட்ட அம்பாந்தோட்டை மத்தள விமான நிலையம், எத்தனை விமானங்கள் வருகின்றன? ஓடுபாதைகள் நெல் காயப்படப்படும் இடங்களாக பாவிக்கப்படுகின்றனவா? 245 மில்லியன் டாலர் எதற்காக செலவிடப்பட்டது? அம்பாந்தோட்டை சூரிய விளையாட்டு மைதானத்தில் எத்தனை விளையாட்டுகள் போட்டிகள் நடந்தன? 300 கோடி செலவு செய்தது எதற்காக? கொழும்பில் தாமரை கோபுரம், வட்டிக்கு கடன் பெற்று மக்களை கடன்காரர்களாக்கி திட்டமிடாத அபிவிருத்திகளால் தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்துள்ளது. உள்ளிப்பூண்டு முதல் உதவகைகள், கிருமிநாசினிகள் வரை, காய்கறிகள், ஏனைய அத்தியாவசிய பொருட்கள், அவர்கள் அந்த விலை கட்டுப்பாடு மிக மோசமடியாக நடைபெறுகின்ற மோசடிகள், யூரியா ஒரு ஆந்தரின் விலை 22,000 வரை செல்கின்றது, அது கூட கிடைப்பதில்லை. விவசாயிகள் குரம் கேட்டு வீதிக்கு வந்தால் துப்பாக்கி தருகிறோம் என்று அரசாங்கம் சொல்கின்றது. இன்று இலங்கையில் விவசாயிகள், மீனவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், ஊழியர்கள், மக்களின் அனைவரும் வீதிக்கு வந்து
விட்டார்கள்.
அடுத்த வருடம் விவசாயிகள் நெற்செய்கையில் ஈடுபட போவதில்லை என்பதை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ரசாயன உரம், கிருமிநாசினி தட்டுப்பாடுகளுடன் மழை வெள்ளம் காரணமாக நாடு முழுவதும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்பார்த்த அறுவடைகள் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் கேட்பதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலை வரும். அந்த அளவுக்கு போராட்டம் வீரியம் வரும். விவசாயிகளுடன் விளையாட முடியாது. அவர்கள் வலிமிக்கவர்கள் என்பதற்கு இந்திய அதிபர் மோடி நேற்று பணிந்ததை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்திய மத்திய அரசின் 3 வேளாண் விவசாய சட்டங்களை மீளப்பெறுவதாக நேற்றைய தினம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 180 மேற்பட்ட விவசாயிகளின் உயிரை கொடுத்தாலும் அவர்கள் இன்று அந்த விவசாயிகள் இன்று அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இங்கும் நமது ஒட்டுமொத்த விவசாயிகள் வீதிக்கு வந்தால் நீங்கள் வீட்டுக்கு போவதை யாராலும் தடுக்க
முடியாது.
மலைய மக்களுக்கு வீட்டு திட்டத்துக்கு 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்கிறீர்கள். இதில் எத்தனை வீடுகள் உங்களால் கட்டி கொடுக்க முடியும்? எத்தனை வீடுகள் அவர்களுக்கு தேவை என்பதை தெரிந்துமா நீங்கள் இந்த சிறுமியை, இந்த சிறிய தொகையை ஒதுக்குகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். அதேபோல் இனப்பிரச்சினை தீர்வுக்காக நிரந்தர சமாதான மின்னாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதற்கு இந்த புதிய அரசாங்கத்துடன் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவுடன் நான் பேசுகிறேன். நாம் பேச இருப்பதாக பலமுறை தமிழ் மக்களின் சார்பாக கோரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அரசிடமிருந்து நம்பிக்கை தரும் பதில்கள் இல்லை. நல்லெண்ண வழிபட்டுக்கான சமிக்கை ஏதும் இல்லை. நிபந்தனைகள் இன்றைய பேச்சுவார்த்தைகள் கூட கடந்த காலங்களில் பல நேரம் தரவில்லை. எமது மக்களை நாம் ஏமாற்ற விரும்பவில்லை. அரசியலமைப்பு இருக்கின்ற மாகாண சபைகளை வழங்க இருக்கும் உங்களுடன் எப்படி பேச முடியும்? மாகாண சேவை தேர்தல் நடத்த எவ்வித முன்னாய்வு நடவடிக்கையும் அதுக்காக உங்களுடன் எடுக்காத
நன்றி.
Honorable Minister Udaya Gamman Pillai, you have 20 minutes.
Garu Karaka Sabha Niyojya Sabhapati Tumani ada ape inne arbudeka itihase no viru devanta arbudeka arthika arbude videsha vinimaya arbude uddamane virakiyawa geum shesha hige ආයවැය හිගේ මේ වගේ බරපතල වචනවලින් කතා කරේ නැති වුණාට, ආර්ථික විද්‍යාව තේරෙන්නේ නැති වුණාට, දුප්පත්ම දුප්පත් පුද්ගලයාටත් මේ අර්බුදේ ඇඟට දැනෙනවා. කුලියක් සොයාගන්න දවස පුරාම කම්මලක් කම්මලක් ගානේ ඇවිදලා, වත්තක් වත්තක් ගානේ ඇවිදලා, රුපියල් 100ක්වත් හොයාගන්න බැරි වෙලා ඇඟ දාඩියෙන් තෙමිලා කකුල් කඩෙත්තුව හැදිලා ගෙදර බඩගිනේ ඉන්න පුංචි දරුවෝ සීපත් කරමින් පපුව පිච්චි පිච්චි ගෙදර යන තාත්තා කෙනෙකුට මේ අර්බුදේ ඇඟට දැනෙනවා. මල්ලක් අරගෙන කඩේට ගිහිල්ලා පොළට ගිහිල්ලා බඩු මිල දැකලා අල්ලට බඩු අරන් එන්න සිද්ධ වෙන අම්මා කෙනෙකුට මේ අර්බුදේ ඇඟට දැනෙනවා. ඒ නිසා මේ අර්බුදය අපේ හැමෝගෙම දැන් ඇඟට දැනෙමින් තියෙන්නේ. මේ අර්බුදේ විසඳා ගැනීමේ පළමු පියවර වන්නේ අපි මුහුණ දෙමින් සිටින්නේ දැවැන්ත අර්බුදයකට බව පිළිගැනීමයි. පළමු කොන්දේසිය අපි අර්බුදයක සිටින බව පිළිගැනීමයි. දුකක් තියෙන බව පිළිගන්නේ නැත්තම් දුකෙන් මිදීමේ මාර්ගයේ සෙවීම එතන සිද්ධ වෙන්නේ නැහැ. පැස්බරා වැල්ලේ ඔළුව ගාගෙන ඕන් දැන් මම හැංගුණා කියලා හිතනවා වගේ ඩොලර් අර්බුදයක් නැහැ, මුදල් අර්බුදයක් නැහැ, අපිට හොඳට සල්ලි තියෙනවා කියන මානසිකත්වයෙන් අපි හිටියොත් අපිට මේ අර්බුදෙන් කවදාවත් ගොඩ යන්න හම්බෙන්නේ නැහැ. ඒ නිසා තමයි මම ජූනි මාසේ තරම් ඈතක අපේ රට අද ආර්ථික අර්බුදයක ඉන්නේ, දැවැන්ත විදේශ විනිමය අර්බුදයක් පාමුල ඉන්නේ කියන කාරණේ මේ රටට ප්‍රකාශ කළේ. මොකද්ද මේ අර්බුදය? බරපතල ආර්ථික න්‍යායන් පැත්තකට දාලා ඉතාම සරලව අපි මේ ප්‍රශ්නේ තේරුම් ගන්න උත්සාහ කළොත් අද තියෙන ප්‍රශ්නේ තමයි ආණ්ඩුවට රුපියල් නැ, රටට ඩොලර් නැ. කොහොමද මේ ප්‍රශ්නේ ඇති උනේ? ගරු සභාපතිතුමනි, අපි හරිම ජේත්තුකාර ජාතියක්, ආදායමට වඩා වියදම් කරන්න කැමති ජාතියක්. අපි 1955 සිටම ඉදිරිපත් කළේ හිගායවැය. ආදායම අයට වඩා වැය තියෙන අයවැය අයවැය පියව ගන්න අපි රුපියල් වලින් ණය ගත්තා. එහෙනම් මේ ණය බර පිළිබඳ අර්බුදයට, අයවැය හිගේ පිළිබඳ අර්බුදයට, ආණ්ඩුවට රුපියල් නැතිවීම පිළිබඳ අර්බුදයට 1955 සිට පැවති සෑම ආණ්ඩුවක්ම වගකිව යුතුයි. ඒ ආණ්ඩුව කොළ පාටද, නිල් පාටද, රතු පාටද, කහ පාටද, දම් පාටද, ගුරු පාටද කියන එක අදාළ නැහැ. මේ සියලු දෙනා මේ අර්බුදයට අඩු වැඩි වශයෙන් දායක වෙලා තියෙනවා. අපි ගරු සභාපතිතුමනි, අපි ආදායමට වඩා වියදම් කරනවා කියන්නේ, ණය අරගෙන වියදම් කරනවා කියන්නේ අනාගත ආදායම දැන් වියදම් කරනවා කියන එකයි. අනාගත පරම්පරාව උගසට තබා අපේට අයිති නැති ජීවන මට්ටමක් අපි විසින් භුක්ති විඳිමින් සිටිනවා කියන එකයි. අපි ඒ වගේම අපි 1955 සිට මේ අපි දැක්කා අපේ රුපියල් ණය ගත්තා. 1978 සිට මොකද කරේ? බරපතල ලෙස ඩොලර් ණය ගන්න ගත්තා. මේ සෑම ආණ්ඩුවක්ම තමන්ගේ දූර කාලය ගැන කල්පනා කරලා වැඩ කළා මිසක් අනාගතය ගැන හිතුවේ නැහැ. කියමනක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි, දේශපාලඥයා ඊළඟ මැතිවරණය ඉලක්ක කරගෙන තීන්දුව ගන්නා අතර රාජතාන්ත්‍රිකයා ඊළඟ පරම්පරාව ගැන සිතා තීන්දුව ගනී කියලා. එහෙම බලද්දී අපේ රටේ රාජතාන්ත්‍රිකයන් ඉඳලා තියෙන්නේ ඉතාම අතලොස්සක් කියන එක ඉතාම කනගාටුවෙන් වුණත් ප්‍රකාශ කරන්න ඕනේ. දැන් අද අපි ගරු මූලාසනාරූඪ නියෝජ්‍ය සභාපතිතුමනි අපි අද පෙබරවාරි 4 වෙනිදා ජාතික නිදහස් දිනේ සමරන්නේ චීනෙන් ගෙනාපු ජාතික කොඩිය වනලා අර නන්දා මාලිනිය වරක් පැවසුවා වගේ කොඩිය චීනගේ ඒත් කොඩිගා අපගේ කියලා තමයි අපට උදම්මනන්න සිද්ධ වෙන්නේ අපි පුංචි කාලේ බටපතුරු කපලා වෙසක් කූඩු හදන්න වෙසක් උදා වෙනතුරු ඇඟිලි ගනිමින් හිටියේ අද වෙසක් සමරන්න අපිට වෙසක් කූඩුවත් එන්නේ පිට රටින් ඒ නිසා විදේශ විනිමය අර්බුදයක් ඇතිවීම පුදුමයක් නෙවෙයි විදේශ විනිමය අර්බුදයක් ඇති නොවුනා නම් තමයි පුදුමේ ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි අපිට මේ අර්බුදය අපේ රටේ කර්මාන්ත ශාලා විනාශ කරගෙන රටේ කර්මාන්තකරුවන්ට අත දෙන ප්‍රතිපත්තිය පවත්වාගන්නේ නැතුව සිරිලකදේ සිරිසැපදේ කියනවා වෙනුවට පිට රටදේ සිරිසැපදේ කියලා දීර්ඝ කාලයක් ගායනා කිරීමේ ආනිසංස තමයි අද අපි භුක්ති විඳින්මින් ඉන්නේ මේ අර්බුදය කොවිඩ් නිසා ඇති වුණු අර්බුදයක් නෙවෙයි 1955 සිටම මෝරුපු අර්බුදයක් 1978 සිට තීව්‍ර වුණු අර්බුදයක් ඇත්තෙන්ම 2019 වෙන විට ආර්ථික වර්ධන වේගෙ 2%ට වැටිලා ණය අනුපාතේ 87%ට නැගලා පෙන්නුම් කරේ මේ අර්බුදයේ රෝග ලක්ෂණ උන හැදෙනකොට දැනෙන්න ඕනි ආ ලෙඩක් හැදෙන්න එනවා තමයි කියලා මේ බෝම්බේ කොහොමත් පුපුරන්න තිබ්බ බෝම්බයක් කොවිඩ් නිසා ටිකක් ඉක්මනට පුපුරලා ගියා අවාසනාවට ආර්ථික අර්බුදයේ පුපුරා හැලෙන විට බලයේ සිටි අපේ ආණ්ඩුවක් 2019 ජනාධිපතිවරණයේදී ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා වෙනුවට සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ජයග්‍රහණය කළා නම් මේ අර්බුදය මතුවෙන්නේ නැද්ද 2019 වසරේ ආනයන වියදම සහ අපනයන ආදායම අතර පරතරය ඩොලර් බිලියන 8ක් ණය ගෙවන්න තිබුණු ණය වාරික සහ පොලීටි එකත් එකතු කරාම ඩොලර් බිලියන 13ක් මේ ඩොලර් බිලියන 13ේ පරතරය පියවගත්තේ සංචාරක ව්‍යාපාරයෙන් විදේශගත ශ්‍රමිකයන් එවන ඩොලර් වලින් ආයෝජකව මේ රට ගෙනාපු ඩොලර් වලින් ඉතුරු ටික ණයට අරගෙන දැන් කොවිඩ් වසංගතය ආවම 2020-2021 වසරවලදී මේ ආදායම් මාර්ග අපිට අහිමි වුණා දැන් සජිත් මැතිතුමා ජයග්‍රහණය කළා නම් කොවිඩ් වසංගතය එන්නේ නැද්ද සංචාරක ව්‍යාපාරයේ බිඳ වැටෙන්නේ නැද්ද විදේශගත ශ්‍රමිකයන්ට රැකියා අහිමිවීම වසරකට 180,000 පිටරට යන විදේශගත වෙන රැකියාලාභීන්ගේ රැකියා අවස්ථා අහිමිවීම සිද්ධ වෙන්නේ නැද්ද මේ ලෝක අර්බුදයේ මග අරින්න ඔබට පුළුවන්ද කවුරු බලයේ හිටියත් මේ අර්බුදයට මුහුණ දෙන්න ඕනි කියන එක අපි පිළිගන්න ඕනි ජාතක කතා පොත නම් අපට කියන්නේ අර්බුදයක් ඇති වුණාම සමගි වෙලා වටුකුරුළු රෑන දැල ඔසවාගෙන පියමා ගිය අයුරින් තමයි අපි මෙවැනි අර්බුදයන්ට මුහුණ දෙන්න ඕනි කියලා. නමුත් අපි එහෙමද? අපි ජාතිවලට බෙදිලා, ආගම්වලට බෙදිලා, පක්ෂවලට බෙදිලා, ඒ මදිවට පක්ෂ ඇතුලේ පුංචි පුංචි කල්ලිවලටත් බෙදිලා. අපි කරන්නේ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේම බෙදිලා ප්‍රශ්නෙට උත්තරේ හොයනවා වෙනුවට එකිනෙකාට ඇඟිල්ල දික් කරගන්නවා. What we are doing is a blame game, blaming each other. That is what we have been doing since the independence. Honorable Minister of Sports is not here. I would like to propose to declare blame game is our national game because it's an inseparable part of our culture. Garu Mulasanarudha Mantrithumani, මේ විනාශ වෙන්නේ අපේ රට මේ විනාශ වෙන්නේ පොහොට්ටු සන්දානේ රට නෙවෙයි සජබ ජයිපේ දෙමළ ජාතික සන්දානේ අපි හැමෝගෙම රට ඒ නිසා උන්ගේ රට විනාශ වෙනවා ඔන්න ඔය විනාශ වුණ දෙන් ඒකට අපිත් පොර ටිකක් දානවා කියලා අපි කාටවත් බලාගෙන ඉන්න බෑ අපිට මේ රට විනාශ වුණොත් අපි ඔක්කොම විනාශ වෙනවා වසංගතයේ තුල තමන්ගේ වසංගතයේ තුල දේශපාලනයක් කරලා තමන්ගේ ගොඩ වැඩි කරගන්නේ කොහොමද කියන එක වෙනුවට අපි ඔක්කොම එකට එකතු වෙලා ලංකාව වසංගතයෙන් ගොඩදමන්නේ කොහොමද කියන එකයි මේ මොහොතේ රටට ආදරය කරන දේශපාලකයාගේ වගකීම වෙන්නේ. අද ලෝකේ පුරාම සිදුවෙන්නේ ආණ්ඩුව විපක්ෂය ආණ්ඩුවත් එක්ක එකතු වෙලා කොරෝනා පරාජය කිරීම මිස කොරෝනාත් එක්ක එකතු වෙලා ආණ්ඩුව පරාජය කිරීම නොවන බව අපි සිහිපත් කරන්න ඕනි. අවාසනාවට එම තීරණාත්මක අවස්ථාවේ අපේ රටේ විපක්ෂය තමන්ගේ වගකීම අමතක කරලා සෞඛ්‍ය මාර්ගෝපදේශ දූවිල්ලකට මායින් නොකර වෙලක් වෙලක් ගානේ පාරක් පාරක් ගානේ හන්දියක් හන්දියක් ගානේ උද්ඝෝෂණ පවත්වමින් කෝවිඩ් සිව්වන රැල්ල කරා රටගෙන යමින් තියෙනවා. අපේ පුංචි දරු පැටව් වසර දෙකක් තමන්ගේ නිවෙස්වල හිර වෙලා හිටියේ, නිවාස අඩස්සියේ හිටියේ. යාන්තම් ගෙදරින් එළියට ඇවිල්ලා සමවයසේ පාසල් මිතුරන් හඳුනගෙන ඔවුන් සෙල්ලම් කරන්න පටන් ගත්තා විතරයි. ඒ පුංචි දරුවන්ගේ හිතේ තියෙන සතුට, පුංචි දරුවන්ගේ මුවේ රැඳෙන සිනාව ඔවුන්ගෙන් උදුර ගන්න එපා කියන ආයාචනය මම කාට කාටත් හැමෝගෙම ඉල්ලා සිටින්න කැමති. ඉතාම ආදරෙන් ඉල්ලා සිටින්නේ. අපිට ඒ වගේම සිහිපත් විය යුතුයි, අපට මතකයි යුද්ධයේ උච්චතම අවස්ථාවේදී අපේ විපක්ෂය හැසුරුණු ආකාරය. ඕන ගොනෙකුට යුද්ධ කරන්න පුළුවන් කිව්වා, අලිමංකඩ යනවා කියලා පාමංකඩ යනවා කිව්වා, තොප්පිගල කියන්නේ නිකම්ම නිකම් කැලයක් කිව්වා. මොකද වුනේ යුද්ධයෙන් පසු පැවැත්වුණු පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී 2010 මැතිවරණයේදී ආණ්ඩුවට මන්ත්‍රී ධූර 144ක් ලබා දීලා එවකට දැවැන්තම මන්ත්‍රී ධූර ගන්න ලබා දීලා විපක්ෂයට පාඩමක් ඉගැන්නුවා. කෝවිඩ් වසංගතය ආවා, ආණ්ඩුව පාර්ලිමේන්තු මැතිවරණේ කල් දැම්මා, විපක්ෂයේ පාර්ලිමේන්තු මැතිවරණයක් ඉල්ල උද්ඝෝෂණ කළා. උසාවියට ගියා, තමන්ගේ මිත්‍ර ජාත්‍යන්තර රැළ පාවිච්චි කරලා ආණ්ඩුවට බලපෑම් කළා. ප්‍රතිඵල විපක්ෂයේ වාක්‍යයේ විරහිතව හැසිරුණාම ආණ්ඩුව රටේ ජනතාව ආණ්ඩුවට මන්ත්‍රී ධූර 149ක් ලබා දීලා විපක්ෂයට පාඩමක් ඉගැන්නුවා. අද තත්ත්වේ එදාට වඩා දරුණුයි. ජනතාව අපි ගැන තීන්දුව දෙන්නේ මේ අර්බුදයේදී අපි කෙතරම් වගකීම් සාගතව හැසිරුණාද කියන එකයි. මම මේ පූර්විකාව කිව්වේ තෙල් සංස්ථාවේ පාලිත සමාගමක සේවය කරලා විශ්‍රාමගත් අටසමත් සේවකයෙකු විපක්ෂ නායකතුමාගේ සහකාර ලේකම්වරයෙක් වෙලා විපක්ෂ නායක කාර්යාලයේ ඉඳන් මාධ්‍යම පවත්වමින් රටේ තෙල් ලීගයක් පිළිබඳ ඒ වගේම ඉන්ධන අර්බුදයේ පිළිබඳ තමන්ට නොතේරෙන විෂයක් පිළිබඳ කතා කරමින් මේ රට නොමග යවමින් රට අර්බුදයකට තල්ලු කරමින් ඉන්නවා. වසංගතයෙන් ආර්ථික අර්බුදයෙන් ඉච්ඡා භංගත්වයට පත්වුණු අවිශ්වාසයෙන් පෙළෙන ජන මනස සමග සෙල්ලම් කරමින් මේ වසංගතයේ මැද අයහපත් කාලගුණයේ මැද ජනතාව ඉන්ධන පිරූ මල්වල පෝලිං වල ගාල් කරමින් සිටිනවා. ඉන්ධන හිගයක් පිළිබඳ බොරුව පවසලා මේ පුද්ගලයා වරක් දෙවරක් නෙවෙයි හතරවතාවක් මේ රටේ ජනතාව ඉන්ධන පෝලිං ඉන්ධන හල් ඉදිරියේ පෝලිං ගැස්සුවා. කරු සභාපතිතුමනි, මාධ්‍ය හමුවක් විපක්ෂ නායක කාර්යාලයේ පැවැත්වුවාම මාධ්‍ය ආයතන ඒ සඳහා ඉඩක් වෙන් කරනවා. ඒ තමන්ට වෙන්වුණු ඉඩ අවභාවිතා කරමින් මේ පුද්ගලයා බොරු බේගල් ඇදබානවා. තමන් විශ්වාස කරන මාධ්‍ය නාලිකාවේ ඉන්ධන හිගයක් ඇති වුණා කියන ප්‍රචාරය ඇති වෙනවා කියන ප්‍රචාරය ගියාම රටේම ජනතාව යනවා ඉන්ධන හල් වලට. රටේම ජනතාව එකවර ඉන්ධන හල් වලට ගියාම එතන දිගු පෝලිමක් ඇති වෙනවා තමයි. සාමාන්‍යයෙන් ඉන්ධන පිරූ මලක තෙල් තියෙන්නේ දවස් දෙක තුනකට සෑහෙන්න. මුළු රටම එක දවසේ ඇවිත් ටැංකිය පිරෙන්නම තෙල් ගහගත්තම ඒ ඉන්ධන හලේ තෙල් හිගයක් ඇති වෙනවා. සමස්ත රටේම ඉන්ධන පිරූ මල්වල තෙල් එක දවසේ අවසන් වුණාම අපේ යටිතල පාසුකම් තියෙන්නේ දවස් 6ක් පුරා රටේ තෙල් බෙදන්න. ඒක එක දවසේ තෙල් හිගයක් ඇති වුණාම නැවත තත්ත්වයේ යථා තත්ත්වයට ගේන්න අපට දවස් 3-4ක් ගත වෙනවා. ඇත්තටම මේ ඉන්ධන හිගය පිළිබඳ බොරු ප්‍රචාරය කරේ නැත්නම් එවිනි තාවකාලික තෙල් හිගයක්වත් ඇති වෙන්නේ නැහැ. මම දැන් ඔබට ඇත්ත කතන්දරේ කියන්න. සැබෑ තෙල් හිගයක් ඇති වෙනවා නම් හිගේ ඇති වෙන්නේ ඉන්ධන පිරූ මල්වල නෙවෙයි තෙල් ගබඩාවලයි. තෙල් ගබඩාවලට ඉන්ධන පටව ගන්න යන බවුසර් වලට තෙල් නැහැ කියලා හරවලා එවනවා නම් අන්න ඇත්තම තෙල් හිගයක්. එවැනි තෙල් ලිගයක් ඇති වුණෙත් නෑ. ඒ වගේම මේ ගෞරවනීය පාර්ලිමේන්තුවටත් සමස්ත ජාතියටත් මේ රටේ ඉන්ධන හිගයක් නැති බවටත් ලෝකේ බොහෝ රටවල් තමන්ගේ සැපියුම් දාම බිඳවැටීම නිසා ඉන්ධන අර්බුදයකට බලශක්ති අර්බුදයට මුහුණ දී සිටින මොහොතේ ශ්‍රී ලංකාවේ අකණ්ඩ බලශක්ති සැපියුමක් අපි සහතික කරලා තිබෙන බව ඉතාම විශ්වාසයෙන් මේ රටටත් මේ ගෞරවනීය පාර්ලිමේන්තුවටත් දැනුම් දෙන්න කැමතියි. මේ ගරු මුලාසන අරූඪ සභාපතිතුමනි, මෙම පුද්ගලයා හතර වතාවක්ම ඉන්ධන හිගයක් ගැන බොරු කිව්වනේ. ඒ බොරු ටික ඉන්ධන හිගයෙන් නතර වුණේ නැහැ. 2021 මැයි මාසේ කිව්වා තෙල් සංස්ථා කෝවිඩ් පොකුරක් ඇති වෙනවා කියලා. තෙල් පොකුර කියලා කිව්වා. එහෙම එකක් ඇති වුණාද? ඇති වුණේ නැහැ. ඊළඟට කිව්වා මේ ගිය මාසේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරාම රටේ තෙල් ගවේෂණයට අධිකාරියක් පිටවන්න පාර්ලිමේන්තුවට පනතක්. මේ පුද්ගලයා මාධ්‍යමුවත් කියලා කියනවා ඔන්න තෙල් සංස්ථාව පෞද්ගලීකරණය කරන පනතක් පාර්ලිමේන්තුවට ගෙනාව කියලා. මාමිත්‍ර කුමාර වෙල්ගම මන්ත්‍රීතුමා තෙල් සංස්ථාව පෞද්ගලීකරණය නොකළ යුත්තේ ඇයි කියලා කතාව කරේ. මම ඇමතුමාට මන්ත්‍රීතුමාට කිව්වා, මන්ත්‍රීතුමනි, මේ පනතෙන් එහෙම දෙයක් වෙන්නේ නැහැ. තෙල් සංස්ථාව කියන වචන දෙකවත් මේ පනතේ කොතනවත් සඳහන් වෙන්නේ නැහැ කියලා. දැන් ඔය ටීවී වල එතකොට කිව්වේ ඇමතුමා මගෙන් ප්‍රශ්න කරනවා. විපක්ෂයේම මන්ත්‍රීවරුන් රැවටෙන ආකාරයට මේ බොරු අරගෙන ගියා. ඒ වගේම කිව්වා ඉන්දියානු විදේශ ලේකම්වරයා ලංකාවට ආවම ත්‍රිකුණාමලයේ තෙල් ටැංකි ටික ඉන්දියාවට විකිණීමට මාත් සමග ගිවිසුමක් අත්සන් කරන්නයි ලංකාවට ආවේ කියලා. ඔවුන්ට අමතක වුණා 2003 පෙබරවාරි 7 තෙල් ටැංකි 99 වසර 35කට එවකට පැවති එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවෙන් ඉන්දියාවට දුන්න කියලා. එහෙම වුණේ නෑ, වෙන ගිවිසුමක් තියෙනවා කියලා දුන්නේ ටැංකි 14යි කියලා කබීර් රසින් මන්ත්‍රීතුමා කිව්වා. මම එතුමාට ආරාධනා කරා ඒ ටැංකි 14 දුන්නු ගිවිසුම සභාගත කරන්න, ටැංකි 99 දුන්නු ඔබේ ගිවිසුම මං අද සභාගත කරනවා කියලා මම සභාගත කරා. කබීර් රසින් මන්ත්‍රීතුමා ගියාමයි තාම ඒ ගිවිසුම අරගෙන ආවේ නෑ. ගේන ආවෙත් නෑ, ගේන්නත් බෑ. ඇයි? එහෙම ගිවිසුමක් අත්සන් කළා නැති නිසා. ඒ වගේම ඊළඟට විපක්ෂ නායකතුමා මගේ දීර්ඝ කාලීන මිත්‍රෙක්, මා බොහෝ කාලයක් තිස්සේ දන්න කෙනෙක්. එතුමා මා නැති අතරේ අගමැතිතුමාගෙන් ප්‍රශ්නයක් කාමින් අහලා තියෙනවා. ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අහලා තියෙනවා ප්‍රශ්නයක්. පිරිපාදු වැව්වේ හදිසි මිලදී ගැනීම වලින් කොමිස් ගහන්න කියලා. ගරු විපක්ෂ නායකතුමාට මම කියන්නේ, මම ඒ පාර මාධ්‍ය හමුවකදී කිව්වා මේ මිලදී ගැනීම් වලින් කවුරු හරි කොමිස් ගහනවා නම් වහාම හෙලි කරන්න. එතුමයි කියන්නේ රටේ විපක්ෂ නායකවරයා කියන්නේ සාක්ෂි ඇතුව වක්කීමක් ඇතුවනේ.
Honorable Minister, you have 2 more minutes.
මම අවසන් කරනවා. මම එතුමන් ඉල්ලීමක් කළා වහාම ඒ නම් හෙලි කරන්න. ඒ නිලධාරීන් කවුරු හරි කොමිස් ගහලා තියෙනවා නම් ඔවුන්ට දඬුවම් කරන්න අපි සූදානම් කියලා. ඒ වගේ මම කිව්වා කොමිස් ගහලා නම් මේ තෙල් ගන්නේ අනිවාර්යයෙන් ඒ මිල වැඩි. ඇයි? කොමිස් එක එකතු වෙලා තියෙනවනේ. ඒ නිසා මම විපක්ෂ නායකතුමාට ආරාධනා කරා අපි මිලදී ගන්න මිලට වඩා අඩු මිලකට තෙල් සංස්ථාවට තෙල් සපයන කවුරු හරි අරගෙන එන්න, ඒ පුද්ගලයාගෙන් තෙල් මිලදී ගන්න අපි සූදානම් කියලා. තවම නම් ගෙනාවේ නැහැ. ඒ නිසා මේ අර්බුදය ජාතික අර්බුදයක්, ආණ්ඩුවේ අර්බුදයක් නෙවෙයි. ඒ නිසා අපි සමස්ත ජාතියක් විදියට මේ අර්බුදයෙන් ගොඩ යන්න එකට කටයුතු කරමු කියලා විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ට ආරාධනා කරමින් මන් නියඳ වෙනවා.
Thank you.